إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله فأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافر
நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு மட்டும்தான் சொந்தமானது. சலாமும் சலவாத்தும் எம்முடைய உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றிய நபித்தோழர்கள், பின்தொடர்ந்தவர்கள், மறுமை நாள் வரைக்கும் வரக்கூடிய மோமின்கள் முஸ்லீம்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கலா கதிரில் ஏகத்துவம். இந்த கலா கதிர் என்று சொல்லப்படக்கூடிய விதி பற்றிய நம்பிக்கை இருக்கிறது. இது உலகத்திலே பரவலாக வெளிப்படையிலே மக்களால் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை தான். ஏனைய நம்பிக்கைகளை போன்று வெளிப்படையாக மக்களில் பெரும்பாலானவர்கள் இந்த நம்பிக்கைகளை மேலோட்டமாக நம்புகிறார்கள். இந்த விதி பற்றிய நம்பிக்கையிலே ஏகத்துவம் என்ற ஒன்று கிடையாது. பெரும்பாலான மக்களிடத்திலே இது கிடையாது. அல்லாஹ் நாடிய ஒரு சிலரிடம்தான் அந்த நம்பிக்கை இருக்கிறது. வெறுமனே இறைவன் விதியை எழுதிவிட்டான், தங்களுக்கு துன்பம் வருகின்ற போது விதி என்ற ஒன்று இருக்கிறது என்று நம்புவார்கள். ஆனால் அரைகுறை மனதோடு அதை நம்புவார்கள். தங்களுக்கு இன்பம் என்ற ஒன்று வருகிறது என்றால் அதிலே பெரும்பாலானவர்கள் தங்களுடைய முயற்சியின் காரணமாக, அல்லது தாங்கள் நேசத்துக்குரியவர்கள், தாங்கள் பெரியோர் என்று மதிக்கக்கூடியவர்களுடைய வினைத்திறனின் காரணமாக இவைகள் நிகழ்ந்துள்ளன என்று அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டை மறந்து அல்லது மறுத்துவிட்டு அவர்கள் என்ன செய்வார்கள், நம்பிக்கை கொள்வார்கள். இப்படி விதி பற்றிய நம்பிக்கையிலே சில குளறுபடிகள் இருக்கின்றது. விதி பற்றி இந்த கலாக்கதிர் பற்றிய நம்பிக்கையிலே முழுமையான உறுதியான நம்பிக்கை தான் ஏகத்துவமாகும். அனைத்துமே அல்லாஹ்வுடைய வசம் இருக்கிறது. வல்லாஹு வாலிபுன் அல அம்ரிஹி, அல்லாஹ் தன் காரியங்களிலே வெல்பவன். மனிதர்களில் பெரும்பாலானோர் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஆகவே இதிலே முஸ்லிம்களாகிய எங்களிடத்திலும் சில நம்பிக்கை குளறுபடிகளினால் செயல்களிலே தவறுகள் வருகின்றது. எம்முடைய வாழ்க்கையிலே சில சீர்கேடுகள் வருகின்றது. அதை நாங்கள் சீர்திருத்துவதற்கு நம்பிக்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும். அதனை ஒழுங்குபடுத்திய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதுதான் இந்த ஏகத்துவ நம்பிக்கை. எல்லாமே அல்லாஹ்வுடைய வசம் இருக்கிறது. அல்லாஹ் நாடியதுதான் அவன் செய்யக்கூடியவன். பொதுவாக நம்புகிறோம் அல்லாஹ் நாடியதை செய்வான். ஆனால் அது மறுமையிலே என்ற ஒரு வெளிப்படையான நம்பிக்கை இருக்கும். இந்த உலகத்திலும் அல்லாஹு தஆலா நாடியதுதான் செய்கிறான், மறுமையிலும் அல்லாஹ் நாடியதுதான் செய்கிறான். அதை மாற்றக்கூடியவர்கள் எவரும் இல்லை. ஆனால் சின்ன வித்தியாசம் இருக்கிறது. சோதனைக்காக வேண்டி இந்த உலக வாழ்விலே அல்லாஹ் நிகழ்த்தக்கூடிய காரியங்களை மறைவாக வைத்திருக்கிறான். சிந்தித்து உணரும் போது அந்த உண்மையை கண்டு கொள்வார், வெளிப்படையிலே விளங்காது. சோதனைக்காக வேண்டி வெளிப்படையில புறக்காரணிகளை வைத்துக் கொண்டு அதன்படி காரியங்கள் நிகழ்வதாக அல்லாஹ் தஆலா காண்பிப்பான். ஆனால் அந்தரங்கத்திலே ஒவ்வொன்றையும் நிர்வகிக்கக்கூடியவன் அல்லாஹு தஆலா மட்டும்தான் என்பது சிந்திக்கக்கூடிய ஒரு சில சொற்பமானவர்களுக்கு தான் அது தெரியும். அதற்குத்தான் எமக்கு சிந்தனை அறிவை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். எமக்கு அல்லாவினால் படைக்கப்பட்ட அந்த சிந்தித்து அறியக்கூடிய திறன் உழைத்து பொருளீட்டுவதற்காகவோ அல்லது பூமியிலே சுத்தி திரிந்து நாங்கள் சுகங்களை அனுபவிப்பதற்காகவோ அல்லது தங்களை திறமையானவர்கள் என்று பாராட்டிக் கொள்வதற்காகவோ வழங்கப்படவே இல்லை. அல்லாஹ் வழங்கிய அந்த சிந்தனை திறமை இருக்கிறதே, சிந்தித்து உணரக்கூடிய பகுத்தறிவு திறன், அல்லாவை விளங்க வேண்டும். அல்லாவை விளங்கி அவனை சார்ந்தவர்களாக ஆக வேண்டும். அப்படி ஆகினால் அல்லாஹு தஆலா அவன் விருப்பப்பட்டு அந்த படைப்பினங்களை சந்தோஷமாக நிரந்தரமாக அனுபவிக்க வைப்பான். அல்லாஹ் வழங்கிய அறிவை அல்லாஹ்வை அதை கொண்டு விளங்காமல் தங்களுடைய மனம் போன போக்கிலே வேற வேற காரியங்களுக்காக வேற வேற தூண்டுதல்களின் காரணமாக அதை வீணாக பயன்படுத்தினால் மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மாட்டுப்படுகின்ற நேரத்திலே கைசேதப்பட்டு எந்த ஒரு பிரயோசனமும் இருக்காது. நிரந்தரமாக அல்லாஹு தஆலா வதைப்பான். ஒருவன் மறுமையிலே நிரந்தரமாக சந்தோஷத்தை அனுபவித்து அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன், எப்படி எம்மை சந்தோஷமாக வைத்திருக்கிறான், புகழ் இணைத்தும் அல்லாஹுக்கு என்று அல்லாஹுடைய பெருமதியை உணர்வார்கள். அதற்கு சொர்க்க வாழ்க்கையை வைத்திருக்கிறான். அப்பொழுதும் அல்லாஹுடைய அந்த அந்த குதரத்தை வல்லமையை அவர்கள் அந்த பெருமதியை உணர்ந்து கொண்டே இருக்கணும் என்று அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான் சந்தோஷத்தை கொடுத்து. அதே போல நரகத்திலும் அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை நினைத்து அவர்கள் வருந்த வேண்டும், அவனுடைய வல்லமையை தினந்தோறும் அவர்கள் துதிப்பாட வேண்டும் என்பதற்காக மறுமையிலும் அந்த நரகத்தை நிரந்தரமாக ஆக்கியிருக்கிறான். ஒரு இந்த உலகத்திலே வாழ பிடிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொண்டு மௌத்தாகி விடலாம், அல்லது தனக்கு ஏதேனும் ஒரு தேவை என்றால் ஒரு தடுக்கப்பட்ட வழியிலே முயற்சி செய்து பெற்று விடலாம். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா அனுமதி வழங்கியிருக்கிறான். மறுமையிலே ஒருவன் அல்லாஹ்விடத்திலே சிக்கிவிட்டால் அவன் எவ்வளவு தான் மௌத்தாக முயற்சி செய்தாலும் அவன் திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான். யோசித்து பாருங்கள், அவன் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற நேரத்திலே அவன் கண் முன்னால் வந்து நிற்பது அல்லாஹ்வுடைய அருமை பெருமதிகள் தான். ஆகவே நாங்கள் இதிலிருந்து நாங்கள் தெளிவாக சில விஷயங்களை விளங்கிக் கொள்ளலாம். ஆற்றல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் ஒருவன் இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த கலாக்கத்தருடைய விஷயத்திலே மனிதர்கள் எப்படியெல்லாம் வழித்தவறி போகிறார்கள் என்ற ஒரு யதார்த்த உண்மையை இன்றைய நேரத்திலே முதன் முதலாக நாங்கள் கவனிக்க இருக்கின்றோம். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம், முஸ்னத் அஹமத், அபுதாவுத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே, புகாரி போன்ற கிரந்தங்களிலே நம்பகமான தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குல்லு மௌலுதின் யூலதுல் அலல் ஃபித்ரா, பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இயற்கை மார்க்கத்திலே பிறக்கின்றன. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் யூ ஹவ்விதானி, யகுதிகளாகவும் யூ நஸ்ஸரானி, கிறிஸ்தவர்களாகவும் யூ மஜ்ஜிசானி, நெருப்பு வணங்கிகளாகவும் யூ ஷர்ரிகானி, ஷிர்க்குவாதிகளாகவும் மாற்றுகிறார்கள். ஒரு குழந்தை சிந்தித்து சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய தருணம் அல்லாமல் அவரை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய பராமரிப்பிலே அந்த புள்ளை வளர்க்கிறது, வளர்ந்து கொண்டு செல்கிறது. சுயமாக சிந்தித்து கஷ்டப்பட்டு ஒரு உண்மையை கண்டுபிடித்தாலும் சுயாதீனமாக சுதந்திரமாக அந்த பிள்ளையால் இயங்கி ஒரு முடிவெடுக்க முடியாது. ஏனென்றால் வேறு வேறு கட்டுப்பாடுகள் அவைகளை கொண்டு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. இப்படி பெற்றோர்களுடைய அந்த நடத்தையினால் பிள்ளைகள் சில நேரங்களிலே அந்த இயற்கை மார்க்கத்தை விட்டும் வழி தவறிக்கொண்டு போகக்கூடிய நிலைமை வருகிறது. அதே போல அந்த பெற்றோர்களுடைய அந்த கட்டுப்பாடு பருவ வயதை அடையும் வரைக்கும், அதையும் மீறி ஒரு பிள்ளை தாண்டி இந்த சமூகத்துக்கு வந்து விட்டால் அடுத்தது என்ன? அவர்கள் சேரக்கூடிய நண்பர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நல்ல நண்பனோடு சேருவதற்கும் தீய நண்பனோடு சேருவதற்கும் ஒரு உதாரணம், வாசனை திரவிய வியாபாரி அத்தர் வியாபாரிக்கும் கொல்லன், கொல்லன் பற்றையில் இருப்பானே கரல் பிடித்து அந்த துருப்பிடித்த நிலையில் அவனுக்கும் உள்ள உதாரணம். இவரோடு சேரும் போது அவருடைய வாசனை ஒட்டி கொள்ளும், நல்ல நண்பனோடு சேருவதற்குரிய உதாரணம். தீய நண்பனோடு சேரும் போது அந்த கரல் துரு அவரை பிடித்துக் கொள்ளும், தீயவனுக்குரிய அந்த தீய குணம் அவருக்கு தொட்டிவிடும். இப்படி அவனுடைய சுய சிந்தனை இருந்தாலும் அவனை யாரோடு சார்ந்து இருக்கிறாரோ அவருடைய குணங்கள் தொற்றி கொள்கின்றன. குணங்கள் தொற்றினாலும் இவனுடைய சிந்தனை திறன் அதைவிடவும் மேலாக அவன் வரும்போது அதை வென்று விடுகிறான், அல்லது அவனுடைய சிந்தனை திறன்களை தொற்றி கொண்ட குணங்கள் ஆக்கிரமித்து அந்த இயல்பாகாமன் மாறுகிறான். தாய் தந்தையுடைய அந்த கட்டுப்பாட்டிலிருந்து அவன் மேலதிகமாக வந்தாலும், தாய் தந்தையுடைய அந்த கதிரிலிருந்து நிர்ணயத்திலிருந்து அவன் தப்பி வந்தாலும் நண்பர்களுடைய அந்த போக்கிலே அவன் மாட்டி விடுகிறான். அதிலிருந்து அவன் தப்பி வந்தாலும் சமுதாயத்தினுடைய பெரும்பாலானவர்களுடைய பார்வையை பார்க்கின்றான். பார்த்து ஒரு சமுதாயம், பெரும்பான்மையான சமுதாயம் அதிகமான ஒரு ஒரு கொள்கையிலே நிலைத்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் சரியாக இருக்கும், இது அதிகமான எண்ணிக்கை, இவைகள் குறைவான எண்ணிக்கை, அதிகமானவற்றில் தான் உண்மை இருக்கும் என்று ஒருவன் அனுமானித்து அதிலே ஒருவன் தன்னுடைய சிந்தனையை அடகு வைத்து விடுகிறான். அதை தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்னாமிலே 116வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், நீ பூமியில் உள்ளவர்களில் அதிகமானோரை பின்பற்றினால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உம்மை வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த சமூக விஷயத்தையும் தாண்டி அவனுடைய சிந்தனை மேலும் கூர்மையாக்கி அவன் சிந்திக்கும் போதுதான் அவனுக்கு தான் எங்கிருந்து வந்தோம், தான் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன. அவனுக்கு உதாரணத்துக்கு 30 வயசு 40 வயசு என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதுக்கு முன்னால் 40 வருடத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன், என்னோட அடையாளம் என்ன, என்னோட முகவரி என்ன, நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய பேரில என்னை போன்ற தோற்றத்தில் உள்ளவன் இருந்தானா, இப்படியெல்லாம் கேள்விகள் வரும். அல்லாஹ் அதைத்தான் கேட்கின்றான், மனிதனுக்கு ஒரு காலம் வரவில்லையா, இன்சானுக்கு அவன் அந்த காலத்தில் இன்ன பொருள் எந்த பொருள் என்று கூட குறிப்பிட கூடிய ஒரு நிலையில் இல்லாமல் இருந்தான். தகப்பன்மாருடைய முதுகு அந்த முள்ளந்தண்டிலே நாங்கள் உயிரணுவாக இருந்தோம். அதுக்கு முன்னால் தகப்பன்மாரை எடுத்து பாருங்கள், இன்னும் 100 வருடத்துக்கு முன்னால் அவர்கள் இல்லாமல் இருப்பார்கள், மண்ணோடு மண்ணாக இருப்பார்கள். அந்த மண்ணிலிருந்து அல்லாஹ் தஆலா உணவுகளை உற்பத்தியாக்கி உணவுகளை மனிதர்கள் உட்கொண்டு அதை அல்லாஹ் ஊட்டச்சத்துக்களை உண்டாக்கி ஊட்டச்சத்துக்களினூடாக அல்லாஹ் தஆலா உயிரற்றத்திலிருந்து உயிர் உள்ளதை ஏற்படுத்தி அதிலிருந்து ஆண் பெண் கலப்புகளை உண்டாக்கி அதிலிருந்து அல்லாஹ் தஆலா கருவை உண்டாக்கி பிறகு உருவாக மாற்றி அல்லாஹ் தஆலா அதை சொல்கிறான், அல்லதி ஹலக ஃபஸவ்வா, அல்லாஹ் தஆலா தான் படைத்து செவ்வையாக்கினான், அல்லதி கத்தர ஃபஹதா, அவன் தான் ஒவ்வொன்றையும் நிர்ணயம் செய்து ஃபஹதா வழிகாட்டினான், அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றுக்கும் கதிர் நிர்ணயமை செய்திருக்கிறான். அப்போ ஒன்றுமே இல்லாத எங்களை அல்லாஹு தஆலா உண்டாக்கி பிறகு ஒன்றும் இல்லாமல் அல்லாஹ் ஆக்குகிறான். அப்ப நீங்க எடுத்து பாருங்க, தாய் தகப்பனுக்கு இன்ன தாய் தகப்பனுக்கு தான் பிறக்கணும் என்று அல்லாஹு தஆலா நிர்ணயிச்சிருக்கிறான். நாங்களாகவே தேர்வு செய்து, அதாவது அந்த விமானத்திலே பறக்கக்கூடியவன் எந்த இடத்திலே குதிப்பது, கடலிலே குதிப்பதா, கரையிலே குதிப்பதா, அந்த காட்டிலே குதிப்பதா, மேட்டிலே குதிப்பதா என்று தீர்மானித்து குதிப்பது போன்று நாங்கள் தாய் தகப்பன் இடத்திலே குதித்தோமா? அப்படி குதிக்கவில்லை. அல்லாஹு தஆலா தான் இவருக்கு தான் பிறக்கணும் என்று அல்லாஹு தஆலா தீர்மானிச்சு பிறக்க உண்டாக்கி இருக்கிறான். பிறக்கும் போது நான் இந்த கலரில் தான் என்னை நான் உருவாக்க வேண்டும், இந்த பேர் தான் எனக்கு சூட்டப்பட வேண்டும், நான் இப்படிப்பட்ட தோற்றம் உள்ளவனாக இருக்கணும், இந்த பதவியின் அடிப்படையில் தான் நான் பிறக்கணும் என்று யாருமே நினைக்க இல்லை. அவன் அப்பொழுது எந்த விஷயங்களை கண்ணால் காண்கின்றானோ, எதை புரிந்து கொள்கிறானோ, அந்த பதவிப்பட்ட அடிப்படையில் தான் அவன் என்ன செய்கிறான், அனுபவ அடிப்படையில் அவன் வளர்கிறான். வளர்கிறானா? இப்பொழுது பாருங்கள், அதை மீறி அவன் சிந்திக்க விடாமல் அவன் இயற்கை மார்க்கத்திலே அவன் பிறக்கும் போது தாய் தகப்பனுடைய செயற்கையான சிந்தனை அந்த கொள்கைகள் அவனை கெடுக்கின்றன. ஷைத்தான் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த அந்த ஆழ்நிலையிலே சாட்டப்படுகின்றான். மலக்குகளும் சாட்டப்படுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது மன உச்சை மனசாட்சி. மன உச்சை பாவத்தை தூண்டும், மனசாட்சி பாவத்தை விட்டும் தடுக்கும். இந்த ஆழ்நிலை மனதிலே ஒருவன் பிறக்கின்றான். அவனுக்கு கண்ணுக்கு விளங்காது, ஆனா உணவுகளால் அவருக்கு உண்டப்படுவார். இப்படி தாய் தகப்பனை அவன் தாண்டுகிறான், நண்பனை பார்க்கின்றான். நண்பர்கள் விஷயத்திலும் அவன் புலங்கும் போது சில பழக்க வழக்கங்கள் தொற்றிக் கொள்கின்றன. யாராலும் அதை மறுக்க முடியாது. நான் யாரோடு சேர்ந்து இருந்தாலும் என்னுடைய குணம் மாறாது என்று வார்த்தையில் சொல்வார்கள். செயலிலே அந்த யார் இன இனத்தோடு சேரும் என்ற அந்த பழமொழிக்கேற்ப அந்த குணங்கள் மாறிவிடும். நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், வகை செய்தியை வைத்து யாரோடு சேர்கிறாயோ அவர்களை போன்று ஆவாய். அதையும் மீறி அவன் அதிலிருந்து கலரக்கூடியவன் சிந்தித்து உணரும் போது இதை இது நிரந்தரம் அல்ல, மறுமை நாளிலே கைவிட்டு ஓடிவிடுவான். உலகத்திலே நம்ப இல்லாம கழுத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட இருக்கக்கூடியவர்கள், முதுகில் குத்தக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். மறுமையிலே மட்டும் அவர்கள் கைப்பிடித்துக் கொண்டு நம்மை காப்பாற்றுவார்களா? அப்ப உலகத்திலேயும் அப்படித்தான். அதே போல சமூகம், சமூகம் ஒன்று நாளை ஒன்று நம்பும், அடுத்த நாள் வேறு ஒன்று நம்பும். அதைத்தான் அல்லாஹ்வும் சொல்கிறான், இவர்களை நீ பின்பற்றினால் இவர்கள் நிரந்தரம் கிடையாது, அல்லாஹ்வுடைய ஒரே வழியை விட்டும் அவைக்கு திருப்பிவிடும். அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற சிந்தனை திறனை சிந்திக்கணும். அதை எதற்காக வழங்கி இருக்கின்றான் என்பதை பார்க்கணும். அல்லாஹ் தன் காரியங்களில் வெல்லக்கூடியவன். அதை விரும்பிய விரும்பாமலோ அல்லாஹ் தான் நிகழ்த்தி முடிப்பான். என்ன இந்த பூமியில இருக்கும் போது ரகசியமா இருக்கும், விளங்காது. சிந்தித்து விளங்கும் போது அந்த பாரதூரத்தை விளங்கி அல்லாஹ் தான் முழு ஆற்றலுக்கும் சொந்தக்காரன். ஆகவே அங்கு நாங்கள் பிடிபடும் முன்னால் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த கொஞ்சமான சுதந்திரத்தை வைத்து அல்லாஹ்வுடைய அந்த பொருத்தத்தை அடைய முயற்சிக்க வேண்டும் என்று அந்த தக்குவாதாரிகள் என்ன செய்வார்கள், முடிவு செய்வார்கள். ஆனால் சிந்தனை திறன் வேலை செய்யாமல் போகக்கூடிய ஒரு தருணம் வருகிறது. அதிகமான சொத்து சுகங்கள் கொடுக்கப்படுகின்ற போது, அறிவாற்றல்கள் கொடுக்கின்ற போது, கவலையே தெரியாமல் வளரக்கூடியவர்களுடைய நிலைகள் வரும்போது சிந்தனை திறன் மழுங்கடிக்கப்படும். அவசர அவசரமாக சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்னுடைய திறமையின் காரணமாக. கண்ணால் எதை காண்கின்றானோ, காதால் எதை கேட்கின்றானோ, நடைமுறையிலே எதை அனுபவித்திருப்பானோ வெளிப்படையிலே, இதையெல்லாம் சேர்த்து உள்ளத்திலே வைத்துக் கொண்டு அவன் எங்களால் தான் நடக்கிறது அல்லது இவரால் தான் நடக்கிறது என்று ஒரு தற்காலிக ஒரு நம்பிக்கையோடு இருப்பான். மறுமை நாள் நிகழும் போது, மறுமை நாளுக்கு முன்னால் கபருடைய அந்த வேதனை நிகழும் போது, அதற்கு முன்னால் கபருடைய வேதனையை துறக்கக்கூடிய அந்த சக்ராத்துகால் மரண வேலை நெருங்கும் போது இந்த நினைப்புகள் எல்லாம் தூள்தூளாக்கப்படுகின்றது, அடித்து நொறுக்கப்படுகின்றது. அப்பொழுது அவனுக்கு படிப்பினை வரும். அதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த உண்மையை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். சூரத்துல் பக்கரா 165வது வசனத்தை எடுத்து பாருங்கள். வமினன் நாசி மை யத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதன் யுஹிப்புஹும் கஹுப்பில்லா. மனிதர்களில் சிலர் இருக்கின்றார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை தங்களுக்கு தெய்வங்களாக எடுத்துக்கொண்டவர்கள். அவர்கள் யுஹிப்புஹும் கஹுப்பில்லா, அல்லாஹ்வை விசுவாசிகள் எப்படி விரும்புவார்களோ அது போன்று இவர்களை விரும்புவார்கள். அல்லாஹ்வை விரும்புவது போன்று ஏனைய படைப்பினங்களை, ஏனைய மனிதர்களை, ஏனைய தனக்கு முன்னுள்ள அனுபவசாலிகளை என்ன செய்வார்கள், விரும்புவார்கள். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லா. எனினும் விசுவாசிகள் அல்லாஹுவை விரும்புவதில் கடுமையானவர்கள். அதாவது விசுவாசிகள் அல்லாஹை விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் அல்லாஹை விரும்புவதில் கடுமையானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு பின்னால் ஒரு அவல நிலையை குறிப்பிடுகிறான். மறுமை நாளிலே அநியாயக்காரர்கள் வேதனையை கண்ணால் காணும் போது அன்னல் குவ்வத்தில்லாஹி ஜமீஆ, ஆற்றல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது என்பதை அவர்கள் கண்டு கொள்வார்கள். ஆனால் விசுவாசிகள் அங்கு காண மாட்டார்கள், கண்டு படிப்பினை பெற மாட்டார்கள், இந்த உலகத்தில் சிந்தித்து கண்டு கொள்வார்கள். அதுதான் கதிர் குவத் ஆற்றல். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா ஹவுல, முயற்சி எதுவுமே கிடையாது, வலா கூவத்து ஆற்றல் எதுவுமே கிடையாது, இல்லா பில்லா அல்லாஹுவே கொண்டே அல்லாமல் கிடையாது. ஆகவே அனைத்து ஆற்றல்களும் அல்லாஹ்வே குரியதுதான் என்பதை மறுமையிலே அந்த அநியாயக்காரர்களுக்கு கண்டுகொள்வார்கள். பிறகு அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே 166வது வசனத்திலே கூறப்படுகிறான், யாரை பின்பற்றினார்களோ அவர்கள் தம்மை பின்பற்றியவர்களை விட்டும் தங்களுடைய உறவுகளை துண்டித்து விடுவார்கள். வரஹுல் அதாப், அவர்கள் வேதனையை காணும் நேரத்திலே அப்படி நடக்கும். அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு திரை போடப்பட்டு விடும். ஆரம்பத்திலே ஒரு பாலம் அமைக்கப்பட்டிருக்கும், அந்த தொடர்பிலே அவர்கள் அந்த சிக்னலிலே அவர்கள் நடந்து கொள்வார்கள். ஏதோ ஒரு தேவை என்றால் அவரிடத்திலே பெற்றுக் கொள்வார்கள், அல்லது இவருக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பார்கள். இவர்களுக்கு என்ன தவறு செஞ்சாலும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், என்ன அநியாயம் செய்தாலும் அவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். என்ன நன்மைகள் இவர் மூலமாக வந்தாலும் அது இவர்கள் மூலமாகத்தான் வந்தது, அல்லாஹ் மூலமெல்லாம் கிடையாது என்று ஆள் மனதிலே நம்புவார்கள். இப்படி ஒரு நெருக்கத்தோடு, ரிலேஷன்ஷிப்போடு, ஒரு தொடர்போடு இருக்கும் போது அது முதலாவது அறுபடும். எப்பொழுது அறுபடும்? அன்னல் கூவத்தல் இல்லாஹி ஜமியா, இவைகள் எல்லாம் படைத்து உருவாக்கி எல்லாவற்றையும் கொண்டு வந்த அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் உரியது என்ற அந்த நிலைமை, வேதனையை அல்லாஹ் தஆலா கொடுக்கும் போது அதை அவர்கள் கண்டுகொள்வார்கள். ஆகவே எம்முக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய சிந்தனை திறனை நாங்கள் இன்றே பயன்படுத்த வேண்டும். கலா கதிர் என்பது அல்லாஹ் நிர்ணயித்த அடிப்படையில் தான் நடக்கின்றது. அதை நிர்ணயிக்கக்கூடியது சமூகமோ ஏனைய நண்பர்களோ எமக்கு பெரிய ஆற்றல் கொடுக்கப்பட்டவர்களோ எம்முடைய தாய் தகப்பனோ அல்லது நாங்களாகவோ எதுவுமே இல்லை. அல்லாஹ் தஆலா மட்டும்தான் இந்த கதிரை நிர்ணயிச்சிருக்கிறான். ஆகவே இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தியை கூறி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். நம் அனைவருக்கும் தெரியும், சஹீஹ் முஸ்லிமிலே விதி என்ற பாடத்திலே இறுதியான ஹதீஸ், அதிலே ஒரு பகுதி வருகிறது, வைன் அசாபக ஷைஉன், உம்மிடத்திலே ஏதேனும் ஒரு முசீபத்து, சோதனை, பலாய்கள் ஏதாவது வந்தால், ஃபலா தகுல், நீ இப்படி மட்டும் கூறிவிடாதே, லவ் அன்னி ஃபஅல்து கான வகதா வகதா, இப்படி செய்திருந்தால் அப்படி ஆகியிருக்குமே, அப்படி நான் நடந்திருந்தால் இப்படி ஆகியிருக்குமே என்று புலம்பாதே. நடந்து முடிஞ்சிட்டா நாம ரிவர்ஸ்ல டைம் டிராவல் போய் அதை மாற்ற முடியாது. நடந்து முடிந்ததை யாராலும் மாற்ற முடியாது, அல்லாஹ் ஒருவனை தவிர. அது அல்லாஹ் தஆலா அப்படி வைத்திருப்பான், அப்படி நீ சொல்லிவிடாதே என்று சொல்லிவிட்டு, வலாக்கின் குல், எனினும் நீ கூறு, நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள் இப்படி சொல்லணும். சுபஹான கலிமா தஸ்பீஹ் சொல்ற மாதிரி சொல்லு. எப்படி? கத்தருல்லாஹ ஃபமாஷா ஃபஅல, அல்லாஹ்வுடைய தீர்மானம், அவன் நாடியதை செய்து விட்டான். வார்த்தையை பாருங்கள், என்ன நடந்தாலும் சரி அது அல்லாஹ்வுடைய தீர்மானம், அவன் நாடியதை செய்து விட்டான். நாடியதை செய்து விட்டான் என்றால் யாரால் மாற்ற முடியும்? நாஸ்திகவாதிகள் கூட இறந்த காலத்தை மாற்ற முடியாது என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஏனென்றால் நடந்து முடிந்து விட்டதா அல்லாஹ்வுடைய தீர்மானம், முடிந்துட்டு. ஆனால் நாங்கள் பாதியின்படி நடக்கின்றோம், மீதிப்படி சொல்ல மாட்டேங்கிறோம். அதே என்ன பாதிப்படி நடந்து முடிஞ்சதை கலைக்கக்கூடாது. ஆனால் நபி அவங்க சொல்லுன்னு சொல்றாங்க, இவ்வாறு கூறி, எப்படி கூறு? கத்தருல்லா, அல்லாஹ்வுடைய தீர்மானம், ஃபமாஷா ஃபஅல, அவன் நாடியதை செய்து விட்டான், அப்படி சொல்லணும். ஏனென்றால் இன்னல் லவ், இப்படி புலம்புவது இருக்கிறதே, அங்கலாய்த்து கூறுவது, அப்படி ஆகிருக்கணுமே, இப்படி ஆகிருக்கணுமே, நடந்து முடிஞ்சிருக்கோம், இவர் திட்டம் மாறி போட்டுக்கிட்டு இருப்பார். இப்படி இந்த வார்த்தை தஃப்தஹு அமல ஷைத்தான், ஷைத்தானுடைய அந்த செயலை திறக்கக்கூடியதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே கதிர் நிர்ணயம் என்பது முழு கண்ட்ரோல், கட்டுப்பாடும் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் எமக்காக அல்லாஹ் உருவாகவில்லை, அல்லாஹ்வுக்காகத்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அறிவு பேரறிவு, அல்லாஹ்வுடைய ஆற்றல் பேராற்றல், ஆக பெரிய வல்லமை. நாங்கள்லாம் சின்ன அறிவு கொடுக்கப்பட்டவர்கள். வமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, குறைவான அறிவு தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக வேண்டி? அவனை பெருமைப்படுத்தணும், அவனை நல்ல முறையில் நினைக்கணும், நாங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி அல்லாஹ்வுடைய நிலையிலே சரியாக அவனை பெருமைப்படுத்தினால்தான் நாங்கள் விரும்பினபடி எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தருவான். அதுக்கு இந்த உலக வாழ்க்கை கிடையாது. அங்கு அல்லாஹ் தஆலா எமக்காக தயார் பண்ணி வைத்திருக்கிறான். அங்குள்ள வாழ்க்கையை இங்க வாழ விரும்பினா அது அல்லாஹ்வுடைய தீர்மானம் கிடையாது, அது எங்களுடைய தீர்மானம். அந்த தீர்மானத்தில் நாங்கள் ஒருபோதும் வெற்றி பெறவே மாட்டோம். இதை நாங்கள் மனசில் வைக்கணும். அக்கோலு கோலி ஹாதா அஸ்தகஃபுல்லாஹி வலக்கும். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد شيطان இப்படி உறுதியாக நம்புவதை அவன் விடவே மாட்டான். அவன் மறுமை நாள் வரைக்கும் அல்லாஹ்விடத்திலே சாகாவரம் பெற்றிருக்கிறான். ஏனைய படைப்பினங்கள் குறிப்பிட்ட தவணையிலே அவர்கள் செத்து விடுவார்கள், மரணித்து விடுவார்கள். பிறகு அவர்கள் எழுப்பப்படுவதெல்லாம் மறுமை வாழ்வில் தான். ஆனால் ஷைத்தான் என்பவனுக்கு சூர் ஊதும் வரைக்கும் அவனுக்கு மௌத்து கிடையாது. அல்லாஹ் அப்படி ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். முதலாவது அவன் மௌத்தா போவதாக இருந்தால் ஆதமிய காலத்திலே அல்லாஹ் தஆலா அவனுடைய கதையை முடித்திருப்பான். ஆனால் அதிலே வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது. அதே ஒரு சுவாரஸ்யம் இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹு தஆலா இப்படி ஒரு ஏற்பாட்டை வைத்திருக்கிறான். அப்ப இந்த விஷயத்துல நன்றாக கவனத்தில் கொள்ளுங்க. ஷைத்தான் எப்பொழுதும் அனுதினமும் நாம வைத்திருக்கக்கூடிய ஈமானிலே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அதை இல்லாமலாக்கத்தான் பார்ப்பான். இந்த உலகத்திலே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், எந்த ஒன்றுமே நிரந்தரம் கிடையாது. இந்த நம்பிக்கையை நாங்கள் எவ்வளவு நிரந்தரமாக பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி இருக்குது. எங்களுடைய உடலும் சரி, ஆரோக்கியமும் சரி, அறிவும் சரி, சொத்தும் சரி, குடும்பமும் சரி, அதே போல அல்லாஹ்வை மீறி வைத்திருக்கக்கூடிய ஈமானும் சரி, நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் அப்படி கொள்கையை அடித்து உறுதியாக பேசிக்கொண்டு வந்தவர்கள், அதன்படி பேணுதலாக நடந்தவர்கள் இப்பொழுது அதே உயிரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதே போன்று பூமியிலே சுற்றித் திரிகிறார்கள். ஆரம்பத்தில் இருந்த ஈமான், அந்த உறுதி, நம்பிக்கை இல்லை, நிரந்தரம் கிடையாது. ஆகவே இதிலே நாங்கள் கவனிக்க வேண்டும், பயப்பட வேண்டும், பாதுகாப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அப்போ சைத்தான் எப்படி அந்த விஷயத்தை வழிகெடுப்பான் என்று சொன்னா, அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய அந்த நிர்ணயத்தில் தான் நடக்கிறது என்றால் நாங்கள் உழைக்க போக தேவையில்லை, நாங்கள் பூமி சும்மா வீட்டிலே குந்திருக்க வேண்டும் தானே, நாங்கள் உணவு உட்கொள்ள தேவையில்லையே, நாங்கள் குடிக்க தேவையில்லையே, எங்கட முயற்சி இல்லை தானே என்று எமக்கு வழங்கிய அறிவை கொண்டு மேலதிகமாக ஒரு மேலோட்டமாக ஒரு விஷயத்தை புகுத்தி அந்த உண்மையை மறைக்க முற்படுவான். உண்மை அது அல்ல. நாங்கள் என்னத்தான் தீர்மானிச்சானோ அது அல்லாஹ்வுடைய தீர்மானத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது. அதை விட்டு நாங்கள் தாண்டி போகவே முடியாது. இந்த உலகத்திலே ஒருவனுக்கு சிறை வாழ்க்கை என்று ஒரு அரசாங்கம் தீர்மானித்து விட்டால், அதுவும் பலமான அரசாங்கமாயிருந்தால், பெரும்பான்மையாக அதுதான் வெல்கிறது. கைதிகளால் தப்பி ஓட முடியாது. அப்படி தப்பி ஓடினாலும் இவர்கள் மனிதர்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு வட்டத்தையும் தாண்ட முடியாது. அனைத்தும் அல்லாஹ்வுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆனால் ஹதீஸ் ஒன்றிலே வருகிறது, அதாவது ஏற்கனவே அல்லாஹு தஆலா எழுதிவிட்டான், ஏடுகள் சுருட்டப்பட்டது, பேனாக்கள் உயர்த்தப்பட்டது என்ற ஹதீஸ் இருக்கிறது. ஆகவே இது அல்லாஹு தஆலா விதியை ஏற்படுத்திவிட்டு விதிக்கு அல்லாஹ் கட்டுப்பட்டு நடப்பதாகத்தானே விளங்குகிறது, விதித்தானே மேலாக இருக்கிறது என்று எங்களுக்கு சிந்தனை வரலாம். அப்படி அல்ல. சூரத்துல் ஆராஃபிலே அல்லாஹு தஆலா 38வது வசனம், 37வது வசனத்தை எடுத்து பாருங்கள், தெளிவாக சொல்கின்றான். எந்த ஒரு தூதரும் அல்லாஹ்வுடைய சான்றுகளை அவனுடைய அனுமதியை கொண்டே அல்லாமல் வருவது இல்லை. லிக்குள்ளி அஜலின் கிதாப், ஒவ்வொரு தவணையும் கிதாபிலே இருக்கிறது. நன்றாக பாருங்கள், எம் ஹுல்லாஹுமா யஷா வ யுஸ்பித், நாடியதை அவன் அதிலிருந்து அழித்து விடுகிறான், நாடியதை விட்டு விடுகிறான். இந்த உம்முல் கிதாப், அவனிடத்தில் தான் மூலப்பதிவேடு இருக்கிறது. அப்ப அல்லாவிடத்தில் தான் அந்த மூலப்பதிவேடு இருக்கிறது. அதை படைத்தது அல்லாஹ்தான். அவன் தான் சட்டத்தை எழுதினான், அவன் தான் சட்டம் எழுதப்பட்டு விட்டது, அனைத்துமே நடந்து ஆகும் என்று நிர்ணயித்திருக்கிறான். ஆனால் நாடியதை அழிப்பான். யாரு கேட்க இருக்கிறார்கள்? அவன் நாடியதை அழிப்பான், நாடியதை விட்டு விடுவான். ஏனென்றால் அல்லாஹு மலிக்கின் நாஸ், மனிதர்களின் அரசன், இலாஹின் நாஸ், மக்களின் கடவுள், அனைத்தையுமே அடக்கி ஆளக்கூடியவன் அவன் அல்லாண்டு காட்டணும். இந்த உலகத்தில் ஒரு நாட்டின் நிர்வாக தலைவர் ஒரு சட்டத்தை எழுதுகிறார், நாடினால் அதை மாற்றுவார், யாராலும் கேட்க முடியாது, சாதாரண ஒரு இந்த உலக அதிகாரம். அப்போ சர்வ வல்லமையும் படைத்து அனைத்து அகிலங்களையும் கட்டி ஆளக்கூடியவன், படைத்தவன், உருவாக்கியவன், அவன் அதையெல்லாம் சரியான ஒரு நேர்கோட்டிலே அவன் எழுதுகிறான் என்றால் அவன் நாடியதை எழுதுவான், மேலதிகமாக ஆக்குவான், இல்லாமல் ஆக்குவான், அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. எதற்கு நான் உங்களுக்கு இந்த உண்மையை சொல்கிறேன் என்றால், தக்குவா என்ற ஒன்று இதை இப்படி நம்பினால்தான் வரும். நீங்கள் பூமியிலே எவ்வளவு ஆர்ப்பாட்டத்தை செய்தாலும் சில நேரங்களிலே இந்த அரசாங்கங்கள் மாறலாம், அல்லது வேற வேற விஷயங்கள் மாறலாம். மறுமை நாளிலே அல்லாஹ் ஒரு தீர்ப்பை எழுதிவிட்டான் என்றால், முழு மக்களையும் கூட்டிவிட்டு ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தினாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எதிராக வாதம் நிறுத்தினாலும் சரி, என்ன செய்ய முடியும்? முழு ஜின்களும் மனிதர்களும் ஒன்று சேர்ந்து திரண்டு, யா அல்லாஹ் நீ செய்தது சரியில்லை என்று சொன்னால், அல்லாஹ் மனசு வைத்தால்தான் அதை மாற்றுவான். யாரால் என்ன செய்ய முடியும்? எல்லாமே அல்லாஹ்வுதாலாதான், அல்லாஹ்வுடைய அந்த நிர்ணயத்தில் தான் இருக்கிறது. ஆகவே பணிந்து போவதை தவிர வேற வழியே நமக்கு கிடையாது. எங்கு சுற்றி பாருங்கள், நாளை நின்று மௌத்து என்றால் என்னால் முடியாது, ஒரு கிழமை தள்ளி தான் நான் மௌத்தா போவேன், சொல்ல முடியுமா எனக்கு நாளைக்கு இந்த விஷயம் எனக்கு வந்தே ஆகணும், ஆகவே வந்தே ஆகும் அப்படின்னு சொல்ல முடியுமா யாராலும்? நான் இந்த இடத்தில் தான் மரணிப்பேன், இந்த இடத்தில் மரணிக்க விருப்பம் இல்லை, நான் வேறு இடத்துல மரணிக்கணும் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா? சொன்னால் நடக்குமா? நன்றாக சிந்தித்து பாருங்கள், எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் நாடியதை என்ன செய்வான்? அழிப்பான், நாடியதை விட்டு விடுவான். நேரத்தை அல்லாஹ் எமக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறான், நேரத்தை அல்லாஹ் கட்டுப்படுத்துகிறான், காலங்கள் நேரத்தை கட்டுப்படுத்துகின்றன. அல்லாஹ் தஆலா காலத்துக்கு அப்பால் பட்டவன், காலத்தை படைத்திருக்கிறான். எமக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு காலங்கள் இல்லை, அல்லாஹ் அனைத்தையும் உட்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகவே இவைகளெல்லாம் சிந்திக்கும் போது நாங்கள் உண்மையை தெளிவாக எளிதில் விளங்கிக் கொள்ளலாம். என்ன நிலையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் தான் செல்ல வேண்டியிருக்கிறது. அவன் காட்டிய நேரான ஒரு வழிதான் நாம் மனதில் எதிர்பார்த்த அந்த ஆசைக்கு சரியான ஒரு நிவாரணியாக இருக்கிறது. அந்த நேரான வழி எது இந்த உலகத்தில் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய அந்த உறுதியான நம்பிக்கையின்படி நடக்கக்கூடியவர்கள் யார்? வெளிப்படையிலே ஒன்று உண்மையை சொல்வார்கள், ஆனால் உண்மையின்படி நடக்கின்றார்களா? குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்வார்கள், குரான் ஹதீஸை தவிர உள்ள எதுவுமே மார்க்கம் இல்லை. அப்படி மார்க்கம் என்று எவர் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பவர்கள் என்று யாராவது உலகத்திலே சொல்கிறார்களா? இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமின் மட்டும்தான் சொல்ல, ஏன் குரான் ஹதீஸ் மட்டும்தான் மனித கலப்படங்கள் இல்லாத வேத வகி. குரான் ஹதீஸ் அல்லாத எல்லாத்திலுமே மனிதர்களுடைய இடைச்செருகல்கள் இருக்கின்றது, அவைகள் மறுமையிலே ஒருபோதும் பயன் தராது, இந்த உலகத்திலே நேரான வழிக்கு அது பயன்படாது. ஆகவே இந்த உண்மையின் அடிப்படையில் தான், இந்த கொள்கையின் உயிர் நாடியில் தான் இந்த நேரான இந்த சத்தியம் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பயணிக்கின்றது. இதுக்கு எதிராக பல சதிகளை செய்கிறார்கள், இதை அழிக்கலாம், ஒழிக்கலாம், கேலி கிண்டல் பண்ணுகிறார்கள், மறைக்க முற்படுகிறார்கள். உங்களால் முடிந்தால் முஸ்லீம்களை தான் மதம் மாற்ற முடியும், முஸ்லீம்களை தான் சிறுக்குவாதிகளாக ஆக்க முடியும், பிரிவினைவாதிகளாக ஆக்க முடியும். அல்லாஹ்வுடைய இந்த சத்திய கொள்கையை உங்களால் மறைக்க முடியாது. ஒரு இடத்திலே நீங்கள் இந்த அல்லாஹ்வுடைய ஜோதியை அமர்த்தினால் அடுத்த இடத்திலே அல்லாஹு தஆலா வேறு இடத்திலே ஒளி பிரகாசிக்க செய்வான். ஏன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வ இன்னா லஹு லஹாபில், நாமே இந்த ஸிக்ரை உபதேசத்தை இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம். ஆகவே சத்தியத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களாகிய நாங்கள் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சத்தியத்துக்கோ அல்லாஹ்வுக்கோ ஏன் சென்று போன நல்லடியார்களுக்கோ இவர்களுடைய சதிகளால் ஒன்றுமே செய்ய முடியாது, வரக்கூடிய உறுதியான விசுவாசிகளுக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். முடியுமான வரைக்கும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கூறப்படுகிறதா, அது அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை சிந்தியுங்கள். நபி அவர்களுடைய அந்த சுன்னா இருக்கிறதா, வழிகாட்டல் அதன்படி என்னுடைய செயல்களிலே வந்திருக்கிறதா என்று பாருங்கள். அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான், அதை நான் நிறைவேற்றி விட்டேனா என்பதை நீங்கள் பாருங்கள். இப்படி நாங்கள் முடியுமான வரைக்கும் நாங்கள் நடந்தால், நாங்கள் மனதில் பட்ட அந்த சந்தோஷத்தை மறுமையில் அல்லாஹ் தஆலா பரிசாக வழங்குவான். அந்த உண்மையான அந்த இன்பமான வாழ்வு எமக்கு கிடைப்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட சுவாரஸ்யங்களையும் மறைமுகமான பயங்கரமான விஷயங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆகவே அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உறுதியான நம்பிக்கையை அல்லாஹ் தஆலா வழங்கணும். அக்கோலு கோலி ஹாதா அஸ்தஃபிருல்லாஹி வலக்கும்.